பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு மறுபடியும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு செய்த மகாபெரிய இரக்கத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து பல நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம். பாருங்கள், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஒரு சில காரியத்தெல்லாம் நான் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் ஆபிரகாம குறித்தே கிட்டத்தட்ட 2 வாரமா நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். பரவாயில்ல, இன்றைக்கு நம்ம ஆபிரகாம் இடத்திலிருந்து இன்னொரு காரியத்தையும் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 21 அதிகாரத்துல நேற்றைய தினத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத போது அவன் குழந்தை இல்லாத அபிமலேக்குக்காக ஜெபித்தான். சோ நம்ம கற்றுக்கொண்ட பாடம், நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, நாம கடந்து போகிற அதே பிரச்சனையில் இருக்கிற வேற மனிதர்களும் இருக்கிறாங்க, அவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அபிமலேக்கினுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தது மாத்திரம் இல்ல, 21 அதிகாரத்துல ஆபிரகாமுக்கும் கர்த்தர் குழந்தையை கொடுத்துட்டார். குழந்தையை கொடுத்துட்டு 22 அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் உங்களுடைய கரங்களிலே இருக்குமேயானால் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதித்து பார்த்தாராம், அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் சோதித்து பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம சில நேரங்கள்ல யோசிக்கிறோம், ஆண்டவர் சோதிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நான் கண்டிப்பா சொல்லுவேன், ஆமா சோதிப்பார். ஸ்கூல்ல டீச்சரை பார்த்து நீங்க டீச்சர் டெஸ்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா டெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் அவங்க உங்களை அடுத்த கிளாஸுக்கு ப்ரமோட் பண்ண முடியும். நீ டெஸ்டே எழுத மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க அங்கேயேதான் உட்காந்துருக்கணும். சோ ஆண்டவர் டெஸ்ட் கொடுக்கறாரு எதுக்கு அப்படின்னா உங்களை இன்னும் ப்ரமோட் பண்றதுதான். இங்க ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கறாரு, சொல்றாரு உன்னுடைய ஒரே மகன் அவனை கொண்டு போய் பலி செலுத்திடு அப்படின்னு சொல்லி 14 வசனத்துல கர்த்தர் சொல்றாரு. 22 அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2 வசனத்துல அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிகளையும் பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு போயிட்டார். போனது மட்டும் இல்ல, அவனை பலி செலுத்தவும் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கையையும் தூக்கிட்டார். ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு, இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு கடினமான டெஸ்ட்ல நம்மலாம் பாஸ் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பா. ஆபிரகாமுக்கு வேறையும் சில பிள்ளைகள் இருந்தாங்க, ஆகாருக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அதனால கண்டிப்பா அவன் சொல்லியிருந்திருக்கலாம், நாமளா இருந்தா அவர் சொல்லியிருக்கோம், ஆண்டவரே ஈசாக்கு இருக்கட்டும் இஸ்மவேல் இருக்கான் அவனை பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி மாற்று வழி ஆண்டவருக்கு கற்றுக் கொடுப்போம். நிறைய பேர் அப்படி செய்வோம் பார்த்துருக்கீங்களா, ஆண்டவர் நம்ம கிட்ட தான் பேசுவாரு, அத அப்படியே ஏற்றுக்கொள்ளாம வி டீச் காட். நிறைய பேர் டீச் பண்ணுவோம், எல்லாம் தெரிஞ்ச ஆசாமி அதுதான் நம்ம, ஆண்டவருக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம், ஆண்டவர் அப்படிலாம் இல்ல ஆண்டவர் அது இப்படி அப்படின்னு அவருக்கே நம்ம பாடம் சொல்லி கொடுக்குற பெரிய ஆசாமிங்க நம்ம. ஆபிரகாம் அப்படி இல்லை, அவன் வந்து ஆண்டவர் சொன்னோன்னு அப்படியே கீழ்ப்படிஞ்சு போய் அவனை கட்டி படுக்க வச்சு கையையும் தூக்கிட்டான், அவனை பலி செலுத்துவதற்கு கையையும் தூக்கியாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை எபிரேயர்ல ஆண்டவர் பின்னாட்கள்ல புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சாட்சி அதை சொல்றாரு பாருங்க. கையில பைபிள் இருந்துச்சுன்னா எபிரேயர் 11 அதிகாரம் ஹீப்ரூ சாப்டர் 11 verses 18 and 19 18-19 அது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று தனக்கு ஒரே பெறானவனையே பலி கொடுக்க ஒப்பு கொடுத்தானான். ஆபிரகாம் பலி கொடுக்கிறதுக்கு பெரிய காரணம் என்னங்கிறது இந்த வசனம் நமக்கு தெளிவா விளக்கி சொல்லுது. எப்படின்னா, ஆண்டவர் அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு? உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன், அந்த குமாரன் மூலமா உனக்கு ஒரு சந்ததி உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப அவனையே பலி செலுத்தவும் சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான், தேவன் மட்டும் சொன்னா மாறவே மாட்டாரு. சொன்னா சொன்னதை கண்டிப்பா செய்வாரு. 100 வயசுல குழந்தை கொடுத்தவரு, அவனை நான் பலி செலுத்தினா திரும்ப உயிரோடு எழுப்ப மாட்டாரா என்ன? நான் அவனை துண்டு துண்டா வெட்டினா கூட ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பியே ஆகும். ஏன்னா தேவன் மட்டும் வாக்கு தத்தம் கொடுத்தா அதை மாத்தவே மாட்டாருங்கிற உறுதியான நம்பிக்கை தான் அருமையான தேவன் பிள்ளைகளை. அந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. ஏன்னா வாக்கு தத்தம் இருக்குது, மகனை குறித்த வாக்கு தத்தம் இருக்குது. நேற்று தினத்துல நான் ஒரு போதகரை சந்திச்சேன். அந்த போதகர் சொன்னார், அவருடைய லைஃப்ல அவருக்கு இருந்த சொத்து கிட்டத்தட்ட ஒரு 3 acres of land. அந்த 3 acres of land worth வந்து அது வந்து billions of money worth. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாராம், அவர்க இந்த இவ்வளவு இதையும் நீ ஒரு சர்ச்சைக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு ஒரு பிஸ்னஸ் தருவேன், அந்த பிஸ்னஸ்ல நீ உன்னை நான் பயங்கரமா ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதித்து நான் உனக்கு நீ ஒரு சொந்தமா ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட் வச்சிருப்ப, நீ வந்து இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் வசதியா எல்லா காரியத்தையும் உனக்கு செய்து கொடுப்பேன், நீ ஒரு ஐலண்ட கூட நீ சொந்தமா வச்சிருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். சொன்ன ஆண்டவர் 3 வருஷம் கழிச்சு திருப்பி அவர்கிட்ட பேசினாராம், உன்னுடைய பில்லியன்ஸ் ஆஃப் ஒர்த்தான இந்த ப்ராப்பர்ட்டியை நீ சர்ச்சைக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னாராம். இவர் யோசித்தாராம், நான் இந்த ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்துட்டேன்னா தான் நான் 0 ஆயிடுவேன், அது மட்டும்தானே என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கூட பயப்படாம இந்த வசனம் தான் அவருக்கு கிரியை செய்ததான். அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த வசனம் தான் ஆபிரகாம் எப்படி ஈசாக்க பலி செலுத்தினாரோ அதுதான் எனக்கு ஞாபகத்துல வந்துச்சு, உடனே நான் எழுதி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் ஒரு ரெண்டட் வீட்டுக்கு போயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது நடந்தது 2012 நடந்திருக்குது. ரெண்டட் வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லா நண்பர்களும் வந்து எப்படி யாராவது வீட்டுல இறந்து போயிட்டாங்கன்னா துக்கம் விசாரிக்க வருவாங்கல்ல, அது மாதிரி அவர் வீட்டுக்கு வந்தாங்களாம். வந்து இப்படி பண்ணிட்டியப்பா, இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்களாம். ஆண்டவர் சொன்னாரு கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2013 ஜனவரி மாசத்துல கர்த்தர் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. இதை நீ இப்படி எப்படி செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறாரு. ஒரு பிசினஸுக்குரிய ஒரு காரியத்தை கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கொரோனா நாட்கள்ல யார் அதிகமா பணம் சம்பாதிச்சாங்களோ அப்படியே அவர் சொல்றாரு, நான் ஒரு ஃபிளைட் இல்லை இப்ப 4 flight வச்சிருக்கிறேன். ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்ததுக்கு ஈக்குவலா 8 property வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால நம்பவே முடியல. நான் ஆச்சரியமா அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். ரொம்ப சாதாரண மனுஷனா இருக்கிறேன், ரொம்ப சாதாரண மனுஷன். அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், தேவன் ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்கு செய்ய சொல்லி சொன்னாருன்னா அதுக்கு முன்னாடியே வாக்கு தத்துவத்தையும் கொடுத்துடுறாரு. நான் உன் வாழ்க்கையில இப்படி செய்வேன் அப்படிங்கிற வாக்கு தத்துவத்தையும் கொடுத்துடுறாரு. நீங்க நல்லா உங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க, ஏதாவது வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரா? முதல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு, அப்புறம் உங்களை டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அந்த வாக்கு தத்தம் ஏற்கனவே நிறைய இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் புரட்டி பாருங்க. திருப்பி இப்போ ஏதாவது செய்ய சொல்றாரா? தைரியமா செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று எண்ணி பலி செலுத்த துணிந்த ஆபிரகாம் போல தைரியமா கர்த்தர் சொல்றத செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய விடை என்ன தெரியுமா? யெகோவா இரேவ நீங்க பார்ப்பீங்க. யெகோவா ஈரே என்கிற கர்த்தரை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் சொல்லுகிறான், யெகோவா ஈரேவை கண்டேன், என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொன்னான். கருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோடு திட்ட தெளிவாக பேச விரும்புகிறார். ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ண விரும்புகிறார் என்றால், முதலாவது வாக்கு தத்தங்களை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்ய ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக யெகோவா ஈரேவாகி என்னை நீங்கள் காண்பீர்கள். எல்லாவற்றையும் செய்ய வல்லவராகிய தேவனை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுடைய விசுவாசத்தின் அளவு இன்னொரு படி உயர ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் இன்றைக்கு யெகோவா ஈரேவை பார்க்க விரும்புறீங்க? எல்லாம் செய்ய வல்லமையுள்ள தேவனை பார்க்க விரும்புறீங்க? ஒப்பு கொடுப்பீங்களா? தகப்பனே, நீர் என்ன சொன்னாலும் நான் அதை செய்வதற்கு ஆயத்தம். என் விசுவாசத்தை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க நினைச்சீங்கன்னா ரெடி தகப்பனே, நான் ஒப்பு கொடுக்குறேப்பா. சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால விளக்காக ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில டெஸ்ட் எங்களுக்கு வரும்போது நாங்க யாரையோ ஒருத்தர காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம்ப்பா. இல்ல தகப்பனே, நீங்க எங்களை உயர்த்தும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படித்தான் அதை நீங்க கட்டளை எடுக்கிறீங்க. இன்னைக்கு இந்த நேரத்துல யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அவங்க விசுவாச அளவு வளரட்டும். ஒருவேளை இது எனக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்ட், இது எனக்கு வந்திருக்கிற சோதனை அப்படின்னு நீங்க அவங்க யோசிப்பாங்க அப்படின்னா, அவங்க உள்ளத்துல ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கு தாருங்கப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே, இன்றைக்கு யாரெல்லாம் திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த வருடம் அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும். வேலைக்கு கடந்து செல்கிறவர்கள், தன்னுடைய பிசினஸ் பண்ணுகிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள், குடும்பம் முழுவதும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் காணப்பட உரிமை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். சகல துதிகன மகிமை உமக்கே தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.